நியூசிலாந்து கரையளிக்க வட்டத்தின் சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பு தமிழ் நேயர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 12 திகதி, நமது தமிழுக்கு பங்குனி மாதம் 29 நாள், விளம்பி வருடம் 2019 வெள்ளிக்கிழமை.
வானத்தில் வாழ்ந்த மனிதனையும் வானகத்திற்கு உயர்த்திடவே, குணத்தில் உள்ள குற்றங்களை கழித்திடவே, வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
ஆராகியற்கை அவானி பின் அந்நிலையே பேராகியற்கை தரும், ஆராகியற்கை அவானி பின் அந்நிலையே பேராகியற்கை தரும்.
ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய ஆசையை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்பொழுதும் மாறாமல் இருக்கும் இன்ப வாழ்வை தரும்.
நேயர்களே, சென்ற வாரம் கேட்க தவறிய அநேகரின் வேண்டுகோளுக்கிணங்க நமது வாரவலம் மற்றும் குறு நாடகம் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நேயர்களே, இன்றைய நமது சங்கநாதத்தில் முதலாவதாக திரு எம் வரதராஜன் அவர்களின் வார வலம்.
வாரவலம் கடந்த 2 திகதி தம்மைவிட்டு பிரிந்த திரையுலக இயக்குனர் மகேந்திரன் அவர்களுக்காக சமர்ப்பிக்கின்றோம். 2000களில் போர் நிறுத்த வேளையில் அவரை சந்திக்க கிடைத்தமை எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். நான் சந்திக்க விரும்பியவர்களில் ஒருவரை சந்தித்துமேதான் அங்கே எனக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி. இவருடன் பேசும்போது எனது உறவினரான மாமா ஒருவர் எனது மனதில் வந்தார். அவரது பேச்சும் குரலும் இவரை ஒத்திருந்தது. மகேந்திரிடம் பல விடயங்களை கேட்க ஆவல், ஆனால் முடியவில்லை. அவரை வைத்து ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி கூட செய்யவே, காரணம் காலங்கள் மாறலாம் என்ற அந்த அனுபவம் அந்த எண்ணத்தை தடுத்தது. அடையாற்றில் போய் திரைப்பட இயக்கம் பயில வேண்டும் என்ற ஆர்வத்தை எனக்கு அக்காலத்தில் ஏற்படுத்தியவர் மகேந்திரன். முள்ளும் மலரும் 3 தடவை தனியார் வகுப்பை கட் பண்ணி பார்க்க வைத்தது. அதைவிட அதன் பாடற்காட்சிகளின் படப்பிடிப்பு அப்பவே அவரை என்னுடன் பேச வைத்தன. அதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் அவருடைய ஒளிப்பதிவாளர் அசோக்குமார். உதிரிப்பூக்கள் பாடல் படத்தை பார்த்த பின்னர் நெல்லியடி ஹீரோ ரெக்கார்டிங் பார் முன்னின்று அந்த பாடல் போகும் போதெல்லாம் ஊழிய நண்பரை அதனை ஒலிக்கச் செய்துவிட்டு நின்று கேட்க வைத்தது. வளமையாக பாடல் வரும் முன்னர் தான் பாடலை ரசிப்பது வழக்கம். அதை நான் சொன்னபோது எடிட்டரும் கேமராமனும் இயக்குனரும் தெரியாமல் இருந்தால் அது ரசிகரை சென்று விட்டதன் அர்த்தம். இயக்குனருடன் ஒரு ரசிகன் பேசுகின்றான் என்றால் அந்த ரசிகன் உள்ளே ஒரு இயக்குனர் இருக்கின்றான் என்ற அர்த்தம் என்றார் சிரித்துக் கொண்டு. மகேந்திரன் அவர்களே, கேமரா ஃப்ரேமிங் மூலம் எப்படி பேசுவது என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் முன்னரே உங்கள் படங்களினூடாக நமக்கு கற்பித்தவர் நீங்கள். திரையக்கத்தை ரசிப்பவர்களுக்கும் நேசிப்பவர்களுக்கும் உங்களுடைய பிரிவினால் கரினால் என்று அவருக்கு அஞ்சலி செய்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. மகேந்திரனுடைய படங்களின் காட்சிகளை படம்பிடித்தவர் அசோக்குமார் என்று குறிப்பிட்டேன். அவர் மீது மகேந்திரன் மிகுந்த பற்று வைத்திருந்தார். மகேந்திரனுடைய பெரும்பாலான படங்களுக்கு அவர் தான் ஒளிப்பதிவாளராக இருந்தார். அசோக்குமாரின் மறைவின் போது இயக்குனர் மகேந்திரன் குறிப்பிட்டவை இந்த வாரவிளத்தில் ஒரு அறிவுபூர்வமிக்க அனுபவமிக்க பயனுள்ள தகவலாக இருக்கும் என்பதால் அதனை இங்கு குறிப்பிடலாம். மகேந்திரன் அங்கு பேசினார், நான் சினிமா உலகத்துக்கு வர ஆசைப்பட்டவன் இல்லை, சினிமாவை நேசித்தவனும் இல்லை, சினிமா மீது வெறுப்பு கொண்டிருந்தவன். அந்த வெறுப்புத்தான் என்னை சில சினிமாக்களை இயக்க தூண்டியது. ஆனால் ஒரு கட்டத்தில் நான் சினிமாவை நேசிக்க தொடங்கியதற்கு காரணம் ஒளிப்பதிவாளர் அசோக்குமார். என் சினிமாக்களுக்கு அவர்தான் உருவமும் உணர்வும் கொடுத்தார். அசோக்குமார் இல்லாமல் சாசனம் படத்தை எடுக்க நேர்ந்தது. அப்போதுதான் அவர் இல்லாமல் என் படைப்புகளில் அவை முழுமை பெறுவது இல்லை என்பதை உணர்ந்தேன். நான் அசோக்குமாருடன் 9 படங்கள் பணிபுரிந்திருக்கின்றேன். அதில் உதிரி பூக்கள், பூட்டாத பூட்டுக்கள், நெஞ்சத்தை கல்லாது, மட்டு, நண்டு போன்ற படங்களை இன்னும் பலர் வியக்கின்றார்கள், பாராட்டுகின்றார்கள். அந்த புகழ்ச்சிகள் அனைத்தும் அசோக்குமாருக்குரியது. எனது படங்களை நான் விருது பரிசோதனைக்கு அனுப்பியது இல்லை. அசோக்குமாருக்கு ஒளிப்பதிவுக்கான தேசிய விருது கிடைத்த நெஞ்சத்தை கல்லாதே படத்தையும் நான் அனுப்பவில்லை. தேவி பிலிம்ஸின் உரிமையாளர்கள்தான் அந்த படத்தை தேசிய விருது பரிசீலனைக்கு அனுப்பினார்கள். சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த ஒலிப்பதிவு, சிறந்த மாநில மொழி படம் என்ற 3 விருதுகள் அந்த படத்துக்கு கிடைத்தன. பிறகு அந்த படத்துக்கு மாநில அரசின் விருதும் கிடைத்தது. என்று யோசித்தால் என் படங்கள் எல்லாவற்றையும் விருது பரிசீலனைக்கு அனுப்பியிருந்தால் அசோக்குமாருக்கு இன்னும் பெருமை சேர்ந்திருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. இருட்டு எண்ணங்களை கூர் ஆக்கம், இருளும் குறைந்த ஒளியும் கொண்ட கருப்பு வெள்ளை வண்ணம் இதயத்துக்கு நெருக்கம் தரும். உலகின் அகச்சிறந்த இயக்குநர்கள் இன்னும் கருப்பு வெள்ளையில் படம் எடுக்க விரும்புவது அதனால்தான். வண்ண வண்ண நிறங்களில் படம் பார்க்கும்போது கவனச்சிதறல் இருக்கும், அது கருப்பு வெள்ளையில் இருக்காது. உதிரி பூக்கள் படத்தை கலர் படமாக எடுத்தால் நுட்பமான உணர்வுகள் சிதைந்து விடுமோ என நான் பயந்தேன். ஆனால் கலரிலும் அதன் ஆன்மாவை அப்படியே கொடுத்தவர் அசோக்குமார். அப்போதெல்லாம் மானிட்டர் கிடையாது, எடுத்தது எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்ள முடியாது. உதிரி பூக்கள் படம் தொடங்கிய போது விஜயனும் அஸ்வினியும் வருகின்ற ஒரு ஷாட்களில் என்னென்ன நிறங்கள் இருக்க வேண்டும் என அசோக்குமாரிடம் கெச்சை வரைந்து காட்டுவேன். ஒருமுறை அதை பார்த்துவிட்டு நான் எதிர்பார்த்ததை விடவும் ஒளியை மிக இயல்பாகவும் அழகாகவும் காட்சிகளில் கொண்டு வந்திருப்பார். எனக்கு பாடல்கள் எடுக்க பிடிக்காது, அதுவும் பியட் எடுப்பதை கொடுமையாக நினைப்பவன். ஆனால் ஆடியோ ரைட்ஸ் என்பது தனி வியாபாரமாக இருந்ததால் பாடல்களை காட்சிகளைப் போல எடுப்பதாக தீர்மானித்தோம். நெஞ்சத்தை கல்லாதே படத்தின் பருவமே புதிய பாடல் பாடு பாட்டுக்கு சுஹாசினி மோகன் இருவரையும் பெங்களூருக்கு அழைத்துச் சென்றோம். பெங்களூரில் உள்ள கப்பன் பார்க்கில் வைத்து படம் பிடிக்கலாம் என முடிவு செய்தோம். எங்களுக்கு அதிகாலை பெங்களூர் எப்படி இருக்கும் என்பதே தெரியாது. காலை 4:30 மணிக்கு கப்பன் பார்க் சென்றால் என் அருகில் நின்றிருந்த அசோக்குமார் கூட கண்ணுக்கு தெரியாத அளவு பனிமூட்டம் சுற்றி நின்றார். ஆனாலும் அதிகாலை 5:30 மணிக்கு விளக்குகள் எதுவும் இல்லாமல் அசோக்குமார் அந்த பனிச்சூழல் நிறைந்த காலையிலேயே பாடலை படமாக்கினார். சென்னைக்கு நெகட்டிவ் அனுப்பி ரிசல்ட்ஸ் பார்த்த போது மிகச் சிறப்பாக இருந்தது. பனி படர்ந்த அந்த அதிகாலையை ஒளிப்பதிவு செய்த அசோக்குமாரின் அசாத்தியமான திறமையும் அவருடைய நம்பிக்கையும் தான் அந்த படத்துக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தது. மெட்டி படம் இரு சகோதரிகளின் கதையை பேசிய படம். அந்த படம் ஸ்வீடன் இயக்குனர் இக்மார் பர்க்மனின் படங்களைப் போல இருப்பதாக சிலர் பாராட்டினார்கள். அதை அபத்தமான பாராட்டாகவே நான் நினைத்தேன். திரைப்பட ரசனை பற்றிய அறியாமையால் பேசுகின்றார்கள் என நினைத்தேன். எனது வியட்நாம் ரசிகரும் படிப்பை பாராட்டினார். இக்மார் பர்க்மனின் கிரைஸ் அண்ட் வெஸ்பர்ஸ் படத்தின் தரத்தில் இருப்பதாக சொன்னார். அவர் என்ன இப்படி சொல்கிறாரோ என அந்த படத்தை நான் பார்த்தேன். அதுவும் மெட்டியும் இரு சகோதரிகளின் கதைகளை பேசியது என்பதை தவிர ஏடி வைத்தாலும் எட்டாத உயரத்தில் இருந்தது அந்த படம். இரண்டு படங்களையும் எப்படி ஒப்படலாம்? மோசமான ரசனை கொண்டவர் நீங்கள் என்று நான் வியட்நாம் நண்பரை திட்டினேன். ஆனால் பிறகு யோசித்தால் கிரைஸ் அண்ட் வெஸ்பர்ஸ் மெட்டி இரண்டு படங்களின் ஒளிப்பதிவு தரமும் ஒன்று போலவே இருந்ததை உணர்ந்தேன். கிரைஸ் அண்ட் விஸ்பர்ஸ் படத்தின் ஒளிப்பதிவாளர் ஸ்வென் நீக்விஸ்ட் உருவாக்கிய அதே தரத்தை அபாரமான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத இந்தியாவில் கொண்டு வந்திருந்தார் அசோக்குமார். அதுதான் அவரது பலம். சில வருடங்களாகவே அசோக்குமார் எங்கே இருக்கிறார் என யாரையும் கேட்டு தெரியாத நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பு அவரது மகன் தொலைபேசியில் அழைத்து அதிர்ச்சியை கொடுத்தார். திண்டிவனம் அருகே உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்றால் அருகே அவசர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாசத்துடன் படுத்திருந்தார் அசோக்குமார். அடையாளமே தெரியாத உருக்குலைந்த நிலையில் இருந்தார் அவர். சார், நீங்க போய் அவரை கூப்பிடுங்க, பேசுங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்னாலும் நீங்க வந்திருக்கிறீங்க என்று புரிஞ்சுப்பார் என்றார் அசோக்குமாரின் மகன். அருகில் சென்று அவரது தலையை வருடியபடி, அசோக் அசோக், மகேந்திரன் வந்திருக்கேன், கொஞ்சம் கண்ணை திறங்களேன் பிளீஸ் என்றேன். அது அவரது நினைவு எட்டவே இல்லை. 9 படங்களில் என்னோடு பரஸ்பரம் உரையாடி பழகிய அசோக்குமார் என் வார்த்தைகளையோ உணர்வுகளையோ புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட அசோக்குமார் கடைசியாக ஹைதராபாத்தில் குடியேறி சிகிச்சைக்காக சென்னை வந்திருந்தார். என் வாழ்வில் உறவினர்கள் நண்பர்கள் என எத்தனையோ பேரை இழந்திருக்கிறேன். ஆனால் அசோக்குமாரின் இறப்புத்தான் முதன்முறையாக எனக்கு தனிமையை உணர்த்துகிறது. தன் பலம் என்னவென தெரியாமல் வாழ்ந்து மறையும் யானையை போல காவியங்களை படைத்த மறைந்த அசல் கலைஞன் அசோக்குமார். இதில் இன்னொரு நிகழ்ச்சி, இன்னொரு அதிர்ச்சி. நாம் அசோக்குமாரை மட்டும் தொலைக்கவில்லை, அவருடைய படைப்புகளையும் தொலைத்துக் கொண்டிருக்கின்றோம். சினிமாவுக்கான நவீன ஆவண காப்பகத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் அசோக்குமாருக்கு நாம் செய்யும் உண்மையான அஞ்சலி. அப்படி மகேந்திரன் அந்த உரையில் அசோக்குமாரின் மரணம் இடம்பெற்ற போது தெரிவித்திருந்தார். அசோக்குமார் என்ற ஒளிப்பதிவாளரை இந்த இயக்குனர் எவ்வளவு நேசித்தார் என்பதற்கு இந்த உரை உதாரணமாகும்.
பதிவாளர் அசோக்குமாரின் ஒளிப்பதிவில் அந்த மாபெரும் இயக்குனர் மகேந்திரனின் இயக்கத்தில் உதிரிப்பூக்கள் திரை ஓவியத்துக்காக பின்னணி பாடகி ஞானகி அவர்களால் பாடப்பட்ட பாடல் அது.
வணக்கம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அறிவித்தல் ஒன்று. தேர்தல் ஊடக அறிக்கை 2019 நியூசிலாந்து. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் 3வது அரசவை தேர்தலுக்கான வேட்புமனு ஆரம்பமாக உள்ளது. இந்த தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் 27 நடைபெறவுள்ளது. நடைபெறவிருக்கும் தேர்தலை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்தி முடிப்பதற்கு உங்களின் ஒத்துழைப்பு இன்றியமையாதது. நியூசிலாந்தில் 2 அரசவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் 20 மார்ச் 2019. வேட்புமனுவை www.tgteelection.org என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். குறிப்பாக வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்பு முக்கிய வேட்பாளர்கள் தகமைகள் பற்றிய குறிப்புகளையும் மனுவுடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பற்றிய குறிப்புகளையும் கவனிக்கவும். வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய விரும்புவோர் நியூசிலாந்து தமிழ் அமைப்புகளின் ஒன்றியத்துடன் தொடர்பு கொள்ளவும். தொடர்புக்கு டாக்டர் சிவா வசந்தன் 021-27-7-8. நன்றி.
அன்பு நேயர்களே, கடந்த வாரம் போல் இன்னும் ஓர் யாழ் மண் வாசனையுடன் தருகின்றோம் குரு நாடகம் இலக்கண வாத்தியார்.
அன்பரே, நீவில் யாரென நான் அறிந்து கொள்ளலாமா?
எனக்கு மாட்டு கட்டையில் இருக்கு.
என்னை நீவீர் அறியவில்லையா? உமது ஊருக்கும் எமது ஊரும் ஒன்றை என காணுவீர்.
வயதும் போகுது, ஞாபக சக்தியும் குறையுது, அதுதான் நான் யோசிச்சனான்.
என்னை நீர் யாழ் பாடசாலைகளில் கண்டு பழகிய ஞாபகமும் இல்லையா? நன்றாக எனது முகத்தினை நோக்கி பதில் கூற முயலும்.
நாசம் கட்டின மனுஷன் ஞாபகம் பெரியல் என்றால் ஆரண்டு சொல்ல வேண்டியதானே. முகத்தை பேர் மூக்கப்பேர் கோமாளி மாதிரி கிடக்குது.
நீர் ஏதோ சொல்ல முனைகிறீர், உமது சத்தம் எமக்கு கேட்பதாக இல்லை. எனது செவிகளும் தமது சேவையில் இருக்க இருந்து ஓய்வு பெற முயல்கிறது. ஆதலால் உமது ஒலியை சிறிது கூட்டி அளவளாவ முயலும்.
ஐயோ, என் மணியம் எப்பவும் என்ன மாட்டி போட்டு ஓடி விடுவன். ஐயோ மணியம், ஒரு கா வாங்கியே.
நீவீர் எம்மை மணியம் என விழித்தீரானால் உமது சொல் பிழையை திருத்திக் கொள்ளும். நான் மணியம் அன்று.
நீ மணியமோ மடியனோ எனக்கு தெரியாது. நான் இப்ப விஷம் பிடிச்சு உம்மை விரட்ட போறேன். ஆ ரெண்டு சொல்லி துளியர் காணும்.
தலைவன் அல்ல நான், உமது பாலிய நண்பருள் நானும் ஒருவன்.
கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. நீங்கள் எங்கட மாஸ்டர் அல்ல, பேர் கொஞ்சம் பொறுங்கோ வாரன், இப்ப சொல்லுறன்.
சபா, சரியான இடத்தில் நீர் இறங்கிவிட்டீர். ஆங்கில சொற்களை மாற்றினால் என்னை அறிய பல வாய்ப்புகள் உண்டு.
இப்ப நல்ல ஞாபகம் வருது. நீங்கள் தமிழ் வாத்தியல்லோ?
வாத்தும் இல்லை கோழியும் இல்லை. எனது பெயர் இலக்கண உபாத்தியாயர் சம்பாப்பிள்ளை என அறியும்.
இலக்கண வாத்தியர் சம்பாப்பிள்ளை? ஐயோ, உங்களை கண்டு 10-15 வருஷமா போச்சு. அப்ப இருந்த மாதிரி இப்பவும் இருக்கிறீர். கடவுளே, இந்நாள்தான் கண்டுபிடிக்கலாமல் போச்சு.
உம்மை நான் செல்லப்பான உடனேயே அறிந்து கொண்டு விட்டேன். உமது முதுமை பிராயம் சிறிது தலை காட்டுவதை என்னால் அறிய முடிகிறது.
வயசு போக போக உடம்பும் இழைக்கத்தான வேணும்.
இழைப்பு வேறு முதுமை வேறு என உமக்கு தெரியும் மாதிரி செல்லப்பா. இழைப்பு என்பது உணவு இல்லாமல் போவதால் உடல்நிலை பாதிப்பு அடைதல். முதுமை காலம் போகும் போது உடல்நிலையில் ஏற்படும் மாற்றம்.
இன்றைக்கு துலஞ்சன் வாத்தி தண்ட இலக்கண சொற்பொழிவ. ஐயோ, அருவே தொடங்கிட்டது. உன் அருவான் மணியம் மறைஞ்சிட்டான். வாத்திய கண்டுட்டால் போல நடக்கு. எங்கேன் ஒழிச்சிருப்பான் என்று நினைக்கிறான். எனக்கு முதுமை அடைந்து விட்டேன்.
என்ன சேர் என்று என்னை விழித்தீரோ, அல்லது எனக்கு சேறு பூசுகிறீரோ, தமிழுக்கு சேறு பூசுகிறீரோ?
ஐயோ, அருவ வாத்தி என்ன விடுறாதா? பக்கத்துல கத்திகிட்டு கிடந்த கிடக்குவார். எடுத்து தொண்ட குடில விட்ட. ஓ ஓ பாத்தியார், நான் இனி சரியா கூப்பிடுறேன். இந்த சுப்பமாக்கத்துக்கு நடுவில் நின்று கதைக்கிறோம். மற்றவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். சாமான பார்த்து பார்த்து கதைப்போமோ வாத்தியார்? உபத்திரவம் தங்காயில்லாமல் கிடக்குனால.
சுப்பமாக்கு, உமக்கு இதற்கு தமிழ் வார்த்தை தெரியவில்லையா? இதனை பிரபல்ய சந்தை என கூறுவீராக. அத்துடன் நாம் பேசுவது ஆங்கிலேயர்களுக்கு புரியாது. எனவே அவர்கள் இதனை ஒரு இடையூறாக நினைக்க மாட்டார்கள்.
நாசம் கட்டு வாத்தி வாத்தி தான் கத்தி இல்லாமல் இந்த கழுத்தை அறுக்குது. ஓம் வாத்தியார், அந்த அலுவல் முடிஞ்சால் வெளியில இருக்கையில இருக்கையில் வைத்துள்ளார்கள். அங்கு சென்று அமர்ந்து அளவளாவலாம் என நினைக்கிறேன்.
இப்பொழுதுதான் நன்றாக தமிழ் பேசுகிறீர். முடன் கதைப்பதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறேன். இருக்கையில் சென்று அமர்ந்து அளவளாவும் வரும்.
இன்றைக்கு சாமான் வாங்கின வாடும் இல்லை, வீட்டை போன வாடும் இல்லை. இனிமேல் முகமூடி போட்டு மறைச்சு கொண்டுதான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர வேணும். இலக்கண வாத்தி ஒதுக்கதான் சுத்தி திரியுது போல. கொஞ்சம் பொறுங்கோ வாத்தியாரே, ரெண்டு பணிதும் ஒரு நாத்தல் பானம் வாங்கி கொண்டு வாரன்.
நீர் கூறுவது சீமையப்பம் தானே? நன்றாக வாங்கி வாரம், எனக்கும் சிறிது பசி தோன்றியுள்ளது.
சீமையப்பமோ? கொஞ்சம் கழுத்த ஜீவி கத்தியும் கத்திய கத்தியும் வாங்கி வாரன். கத்தி இல்லாட்டி நஞ்சாவது வாங்கி வாரன். உனக்கு தந்து உலகத்தை உஞ்ச கையில இருந்து காப்பாற்ற போனோம்.
இது இலக்கண வாத்தியாராக திரு சசிதரன் தனபாலசிங்கம் அவர்கள், செம்பாட்டு செல்லப்பாவாக திரு அற்புத சிங்கம் அவர்கள். நன்றி. தொடர்வது எம்மவர் தொழிசார் விளம்பரங்கள்.
ரித்மிக் தண்டர் நடன பள்ளியின் நடன வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
மேற்கத்தைய மற்றும் பாலிவுட் நடனம் பயில விரும்பும் உங்கள் பிள்ளைகளை எமது நடன பள்ளியில் சேர்க்கலாம்.
பெரியவர்களுக்கு $13,
சிறியவர்களுக்கு $10 மட்டுமே.
நடனத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
பவித்ரா அசோக்குமார், 0223401426
மற்றும் சிவரஞ்சி சிவகுமாரன், 0225251059. வரன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் லிமிடெட்.
வீடுகள் புனரமைத்தல்,
அழகுக்கு அழகு சேர்க்கும் பெயிண்டிங் வேலைகள்,
எல்லை நிர்ணய வரையறுப்பு,
தரை மற்றும் குளியலறை திருத்த வேலைகள்,
வீட்டின் வெளிவட்டங்களை சுத்தமாக கழுவிக்கொள்ள,
புல்லு வெட்டுதல் மற்றும் தோட்ட பராமரிப்புகள் என அனைத்து சேவைகளுக்கும் நம்பத்தகுந்த இடம் தற்போது வரன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் லிமிடெடில்.
தொடர்புகளுக்கு 0220937034, 0220937034.
இமெயில் யோகா vpml@gmail.com. Varan Property Maintenance Limited.
நாணயமும் தரமும் ஒரே இடத்தில்.
சிலோம் எக்ஸ்சேஞ்ச். தாயகத்திற்கோ உலக நாடுகளுக்கோ பணம் அனுப்ப வேண்டுமா? இதோ மவுண்ட் ராஸ்கல் ஸ்டோடாட் ரோடில் பன்னாட்டு பண மாற்று மையம் சிலோம் எக்ஸ்சேஞ்ச். எந்த நாட்டு பணமானாலும் உள்நாட்டு பணமாக மாற்றி தருவார்கள். மிக குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவையை அளிக்கிறார்கள் சிலோன் எக்ஸ்சேஞ்ச். எங்கே என கேட்கிறீர்களா? இலக்கம் 164 ஸ்டோடாட் ரோட், மவுண்ட் ராஸ்கல், ஆக்லாண்ட். தொடர்புக்கு கைபேசி எண்கள் 02263007735. நன்றி.
இஸ்ரேலில் நடைபெற்ற தேர்தலில் பிரதமர் நெட்டன் யாகு மறுபடியும் சிறிய பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கின்றார். நீல நிற அணியும் வெள்ளை நிற அணியும் மோதி கொண்டன. நீல நிற அணிக்கு நெட்டன் யாகுவும், வெள்ளை நிற அணிக்கு முன்னாள் ஜெனரல் பெனி கென்ட்ஸும் போட்டியிட்டார்கள். இந்த தேர்தலில் ஏறத்தாழ இரண்டு அணிகளும் 35-35 என்கின்ற அடிப்படையில் ஆசனங்களை வெற்றி பெற்றிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு வெற்றி பெற்றார் என்று கடந்த இரவு 1:20 செய்திகள் வெளியாகியிருந்தன. காரணம், கடும்போக்கு ஓர்த்தடாக்ஸ் அமைப்புகள் பெற்றிருக்கின்ற வெற்றி காரணமாக அவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவுக்கு ஆதரவு தெரிவிக்க முன்வந்திருக்கின்றார்கள். இஸ்ரேலில் பாலஸ்தீனர்கள் கூட இருக்கின்றார்கள். 17% வாக்குகள் இஸ்ரேலிய பாலஸ்தீனர்களுக்குரிய வாக்குகள் ஆகும். ஆனால் இஸ்ரேலிய பிரதமருடைய கடும்போக்கு காரணமாக அவர்கள் தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்று பகிஷ்கரிப்பையும் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய பிரதமர் 5வது தடவையும் பதவியில் இருக்கின்றார். இவருடைய இந்த 4வது வெற்றி பெரிய வெற்றி என்று கூறப்படுகின்றது. ஏற்கனவே கடும்போக்கு ஒர்த்தடாக்ஸ் கட்சியை வென்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் எருசலேத்தை தலைநகராக அறிவிக்க வேண்டும், கோலான் குன்றை அமெரிக்காவை அங்கீகரிக்க செய்ய வேண்டும், மேற்கு கரை பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்ததை உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு கடும் போக்காளர்கள் என்னென்னவெல்லாம் கூறினார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி அவர்களினுடைய ஆசனங்களின் துணையோடு ஆட்சி கட்டலில் ஏறுகின்றார். பிரித்தானிய பிரதமர் நேற்று ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்த விஜயம் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் பிரித்தானியாவில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை காட்டி அவர்களுடைய ஆதரவை தந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு பலமான ஆதரவு இருந்தால் மட்டுமே தன்னுடைய பாராளுமன்றத்தில் வெற்றிகளை பெறலாம் என்று கேட்டதன் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியம் ஓராண்டு காலம் பிரிட்டன் பிரதமர் தன்னுடைய கால நீடிப்பை செய்யலாம் என்று மகிழ்வு அனுமதியை வழங்கியிருக்கின்றது. அதேவேளை பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரங்குடன் பேசிய பொழுது மிகவும் நல்லது, 30 ஜூன் வரை பிரித்தானிய பிரதமர் கேட்கின்ற அந்த கால அவகாசத்தை வழங்க முடியும் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அவரிலிருந்து ஒருபடி மேலே சென்ற ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் டொனால்ட் டுஸ்க் காரியமில்லை, ஓராண்டு காலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மிகப்பெரிய தளர்வை வழங்கியிருக்கின்றார். காரணம், வருகின்ற வெள்ளிக்கிழமை பிரித்தானிய நேரம் 11 பிரிட்டன் வெளியேறிவிட வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியிருக்கின்ற இந்த சலுகையானது பிரிட்டன் பிரதமருக்கு ஐரோப்பிய ஒன்றிய தரப்பில் கிடைத்திருக்கின்ற பாரிய வெற்றியாக கருதப்படுகின்றது. இங்கிலாந்து எடுத்துக்கொண்டால் இங்கிலாந்தில் கடுமையான எதிர்ப்புகளும் பிளவுகளும் இந்த விவகாரத்தில் காணப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் எதிர்வரும் 23 ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஆகவே 22 மே மாதத்துக்கு முன்னதாக இந்த நீட்டிப்பையும் ஒப்பந்தத்தையும் முடிவு செய்தால் சரி, அவ்வாறு முடிவு செய்யாத பட்சத்திலே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தேர்தலில் 23 பிரிட்டன் பங்கு பெற வேண்டும். அவ்வாறு அனுமதிக்கப்படாவிட்டால் ஜூன் மாதம் 1 கடும்போக்கு வெளியேற்றம் ஒன்றை பிரிட்டன் செய்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறிவிட வேண்டும், பிரிட்டன் பிரதமர் 30 ஜூன் கோரியிருக்கின்றார். இருந்த பொழுதிலும் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் அவருடைய தீர்மானத்துக்கு கிடைக்கின்ற அனுமதியை பொறுத்தே அடுத்த கட்டமாக நகர்த்த முடியும். எவ்வாறாயினும் பிரித்தானிய பிரதமர் கால நீடிப்பை செய்வதற்கான அனுமதியை அவருக்கு வழங்கியிருக்கின்றது பாராளுமன்றம். மேலும் ஒப்பந்தம் இல்லாமல் வெளியேறக்கூடாது என்றும் ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது எழுதப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தத்தை அவர் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு வெற்றி பெற செய்வாராக இருந்தால் இந்த நீடிப்பை அவர் தொடர்ந்து செய்ய முடியும். ஜூன் மாதம் 30 வரை அவர் நகர முடியும். அதேவேளை பிரித்தானிய பிரதமர் தனது கடமை முடிந்த பின்னர் பதவி விலகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு விலகுவாராக இருந்தால் அவருக்கு பின் யார் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சி நெறியாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறும் உங்கள் அன்பன் சாஜே குமார். வணக்கம் நேயர்களே.